தென்றல் மே 2013 இதழில் நேர்காணல் ராணி ராமசுவாமி பகுதி 1 உரையாடல் ஸ்னிக்தா வெங்கட்ரமணி கிருத்திகா ராஜகோபாலன் தமிழ் வடிவம் மீனாட்சி கணபதி ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். நாட்டியமணியும் நடன குருவுமான ராணி ராமசுவாமி 1978 நடனம் பயிற்றுவிக்க தொடங்கினாலும் 1984 மீண்டும் குரு அலர்மேல் வள்ளியிடம் சேர்ந்து பரதத்தின் முற்றிலும் புதிய பாணி ஒன்றை கற்றுத் தேர்ந்தார். மினியாபோலிஸில் ராகமாலா டான்ஸ் கம்பெனியை ராகமாலா .net 1992 தொடங்கி பிற நாட்டு நடன இசை வகைகளோடு இணைந்து செய்த புதுமை படைப்புகளில் அமெரிக்க ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். 2012 அதிபர் ஒபாமா இவரை தேசிய கலைகள் கவுன்சிலில் உறுப்பினராக நியமித்தார். அதே ஆண்டில் இவர் $50,000 யுனைடெட் ஸ்டேட்ஸ் கலைஞர் நிதி நல்கையை கலைத்துறையில் சிறப்புக்காக பெற்றார். ஸ்டார் ட்ரைபியூன் இவரை 2011 ஆண்டின் ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர் என்று கூறி சிறப்பித்தது. 13 முறை மெக்னைட் ஆர்டிஸ்ட் ஃபெலோஷிப்ஸ் தவிர புஷ் ஃபெலோஷிப், ஆர்டிஸ்ட் எக்ஸ்பிளரேஷன் ஃபண்ட், கிராண்ட் ஃப்ரம் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல் என்று இவரது நாட்டிய ஆய்வுக்கும் சிறப்புக்குமாக பலமுறை நிதியங்கள் பெற்றதுண்டு. இவர் ராகமாலாவின் நிறுவனர், கலை இயக்குனர், நடன அமைப்பாளர் என்பவற்றோடு பிரதான நடனமணியும் ஆவார். இவரது மகள் அபர்ணாவும் இவரோடு இணை கலை இயக்குநராக இருக்கிறார். மற்றொரு மகள் அஸ்வினி ராகமாலா நடனக்குழுவில் இருக்கிறார். இந்திய நிகழ்கலைகளில் தமக்கென்று ஓர் இடம் பிடித்த கிருத்திகா ராஜகோபாலனும் ஸ்னிக்தா வெங்கடரமணியும் தென்றலுக்காக குரு ராணி ராமசுவாமியுடன் உரையாடினார்கள். அதன் முதல் பகுதி இந்த இதழில். ஸ்னிக்தா: வணக்கம் ராணி. பரதம் நாட்டியம் படிக்கிற ஆசை எப்ப வந்தது? அது ஒன்றும் சுவாரஸ்யமான கதை இல்லை. நான் பாரம்பரிய கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தேன். நாட்டியத்தில் யாருக்கும் ஈடுபாடு கிடையாது. அம்மா நல்லா பாடுவாங்க, நல்ல ஓவியரும் கூட. ஆனால் நடனம் கற்பதை நேர விரயம்னு நினைச்சாங்க. அப்படியே கற்றாலும் திருமணத்துக்கு பின்னாடி யாரும் ஆடுறதில்லேன்னு அபிப்பிராயப்பட்டாங்க. கேரளாவிலிருந்து என் கசின் நடனம் கற்பதை பார்த்து எனக்கும் நடனம் கற்றுக்க ஆசை பிறந்தது. நான் ரொம்ப வற்புறுத்தவே என் பெற்றோர் வசந்தி செல்லப்பா கிட்ட நாட்டியம் கற்றுக்க ஏற்பாடு பண்ணினாங்க. அவங்க பத்மாசேஷாத்திரி பாலபவனில் நடனம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னோட 7வது வயசுல நடனம் கத்துக்க தொடங்கினேன். எனக்கு நடனத்தில் எவ்வளவு ஈடுபாடுன்னா, எல்லாரும் ஒரு பதம் கத்துக்கிற நேரத்துல நான் 5 கத்துக்கிட்டேன். அரங்கேற்றம் எப்ப ஆச்சு? என் பெற்றோர் அது வேஸ்ட், வரதட்சணைக்கு பணத்தை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னாங்க. அதனால அரங்கேற்றம் பண்ணல. 17வது வயசுல ஆடுறத நிறுத்தினேன். 1978 இங்கே வந்தப்ப எனக்கு வயசு 26. என் பெண் அப்பறனா பிறந்தாச்சு. நான் மறுபடியும் ஆடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நிறைய பேர் அங்கே ஆடி ஃபேமஸ் ஆகிட்டு இங்கே வந்து டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க. நான் நேரெதிர். ஸ்னிக்தா: ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கேன், சொல்லுங்க. ராணி: இங்கே சில பேர்கிட்ட நான் டான்ஸ் கற்றுக்கிட்ட விஷயத்தை சொல்லியிருந்தேன். தமிழ்ச்சங்கத்தில் தீபாவளி கொண்டாடினப்ப என்னை ஆட முடியுமான்னு கேட்டாங்க. உடனே நான் $25 ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கினேன். கமலா லக்ஷ்மணனோட நடனம் ஆடினார், ML வசந்தகுமாரியோட அலாரிப்பு ரெண்டும் இருந்த டேப் யாரோ கொடுத்தாங்க. எனக்கு ஞாபகத்தில் இருந்ததை வச்சு நிகழ்ச்சி பண்ணினேன். நடனம் ஆடினாருக்கு நானே நாட்டிய வடிவம் கொடுத்தேன். அலாரிப்புக்கும் அப்படித்தான், எல்லாரும் பாராட்டினாங்க. அவ்வளவுதான், எனக்கு நடன காதல் திரும்பவும் வந்துடுச்சு. போதாததுக்கு இங்க பல பேர் குழந்தைகளுக்கு நடனம் கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. வெரி குட், டான்ஸ் டீச்சர் ஆயிட்டீங்களா? உடனே இல்லை, எனக்கு விஷயம் அதிகம் தெரிஞ்சிருக்கல. அதுக்கான பாட்டுகள் எதுவும் எங்கிட்ட இல்லை. அதனால 1980 திருப்பி இந்தியா போய் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். டான்ஸ் டீச்சர் வயசுல சின்னவங்க, தங்கமணி குட்டியோட மாணவி. என்னோட பெற்றோர் அப்ப கொல்கத்தால இருந்தாங்க. நான் 4 இந்தியாவில தங்கி அடவு, அலாரிப்பு, ஜதீஸ்வரம், தில்லானான்னு எல்லாமே கத்துக்கிட்டேன். திரும்பி வந்துதான் நாட்டியம் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் கொஞ்சம் பெரியவளானதும் அவளுக்கும் சொல்லி கொடுத்தேன். அவளுக்கு 6 திரும்ப இந்தியா போனேன். அப்ப எனக்கு சாமுண்டீஸ்வரியோட தொடர்பு கிடைச்சது. அவங்க தண்டாயுத பாணி பிள்ளையோட மாணவி. ஒவ்வொரு தடவை போகும்போதும் ஒரு 10 அல்லது 12 உருப்படி கத்துக்க முடிவு பண்ணினேன். 1983 அலர்மேல் வள்ளி மினியாபோலிஸ்ல நிகழ்ச்சி கொடுக்க வந்தாங்க. அவங்க ஆடுறத பார்த்ததும் நான் ஏதோ சுமாராத்தான் ஆடுறேன், எனக்கு டான்ஸ் மேல அபரிமிதமான காதல் இருந்ததே தவிர பயிற்சி போதாதுன்னு தெரிஞ்சது. அலர்மேல்வெளியோட நடனத்திலிருந்த அழகு, நளினம், தாளக்கட்டு, உணர்ச்சி, கலைநுட்பம், இதையெல்லாம் வேற யார்கிட்டையும் நான் பார்த்ததில்லை. ஐ வாஸ் ப்ளோன் அவே. அவங்க இங்க ஒரு பயிலரங்கு நடத்தினாங்க. அவங்கள வரவழைச்ச அமைப்புல நானும் ஒரு பதவியில இருந்தேன். அப்பர்ணாவுக்கு அப்ப வயசு 7. நானும் அப்பர்ணா கூட அந்த பட்டறையில கலந்துகிட்டேன். அவங்க அப்பர்ணா ஆடுறத பார்த்து அந்த சின்ன வயசுலயே அவளுக்கு நிறைய ஆர்வமும் அர்ப்பணிப்பும் இருக்குன்னு சொன்னாங்க. இந்தியா அழைச்சிட்டு வந்தா அவங்க டான்ஸ் வகுப்புல சேர்க்கலாம்னு சொன்னாங்க. நான் உடனே என்னையும் சேர்த்திப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, நீங்க ஆடுற பாணியும் என்னோட பாணியும் வேற வேற, திடீர்னு பாணியை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் கடினமா உழைப்பேன்னு சொல்லி அப்பர்ணாவோட சேர்ந்து பழையபடி தொடக்கத்திலேருந்து ஆரம்பிச்சேன். ரெண்டு குழந்தைகள் பிறந்தப்புறம் அலர்மேல் வள்ளிக்கிட்ட அடவுல தொடங்கி எல்லாத்தையுமே புதுசா கத்துக்க ஆரம்பிச்சேன். அதே சமயத்துல காலையில சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் 10 உருப்படி கத்துக்கிட்டு சாயங்காலம் வள்ளியோட வகுப்புல அவங்களோட உருப்படிகளையும் கத்துக்குவேன். ஸ்னிக்தா, வாவ். ராணி, எல்லோரும் எனக்கு பைத்தியம்னு நினைச்சாங்க. இந்தியால ரெண்டு குழந்தை பிறந்து 30 வயசுக்கு மேல ஆயிட்டாலே மாமிதான் இல்லையா, அதனால எல்லாரும் என்ன இது மாமி இப்படி கஷ்டப்படுறாங்களேன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் திரும்பி வந்து ஒரு நடனப்பள்ளி ஆரம்பிச்சு வகுப்பு நடத்தணும், மினியாபோலிஸ்ல நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதையெல்லாம் செஞ்சேன். ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. சரி, நீங்க 1978 வந்தப்ப எப்படி இருந்தது? இப்ப நாம தினம் ஸ்கைப்ல குடும்பத்தோட பேசுறோம், ஆனா அப்ப இதெல்லாம் கிடையாது. எப்படி நீங்க ஃபீல் பண்ணினீங்க? எல்லாமே புதுசா இருந்தது. சாப்பாடு மோசமா இருந்தது. இப்ப மாதிரி அப்ப நம்ம உணவெல்லாம் கிடைக்காது. அதே சமயம் எக்ஸைட்டிங் ஆகவும் இருந்தது. எனக்கு அப்ப 26 வயசுதான். அந்த வயசுல எல்லாமே த்ரில்லிங் தான். அப்புறம் இந்தியாவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க எப்ப இங்க வந்தீங்க? 78 செப்டம்பர்ல. 1980 ஏப்ரல்ல இந்தியா திரும்பி போனேன். அதுலேருந்து வருஷத்துல 4 இந்தியாவில இருப்பேன். அதனால நான் இந்தியாவை மிஸ் பண்ணலை. இந்தியாவில 4 இருக்கிறதுக்காகவே இங்கே 8 வேலை செய்வேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு சோஃபா வேண்டாம், வீடு வேண்டாம், இந்தியாவில 4 இருந்தா போதும் அப்படின்னு சொல்வேன். என்னோட ஒரே ஆசை அதுதான். நான் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பெண். அவங்க கூட மாசம் 1 தான் போன்ல பேச முடியும். அப்பெல்லாம் போன் கட்டணம் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் எனக்கு கஷ்டமா இருந்தது. அதனால என்னோட பெண் அப்புறனா ஹைஸ்கூல் போற வரைக்கும் வருஷத்துல 4 இந்தியாவில இருப்பேன். கிரேட். ராகமானா டான்ஸ் கம்பெனியை எப்ப தொடங்கினீங்க? அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நடனப்பள்ளி தொடங்குவது அவ்வளவு கஷ்டம் கிடையாது. ஏன்னா பெற்றோர் இந்திய கலாச்சாரத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. மாணவர்களும் கத்துக்க ஆர்வமா இருந்தாங்க. ஆனா நான் டான்ஸ் ஸ்கூலை விட டான்ஸ் கம்பெனி தொடங்கத்தான் ஆர்வமா இருந்தேன். அப்ப சூழ்நிலையும் சாதகமா இருந்தது. அதனால 1992 ராகமாலா டான்ஸ் கம்பெனி தொடங்க எங்க மினியாபோலிஸ்ல சிரமம் எதுவும் இருக்கல. இங்க நிதியுதவி சுலபமா தாராளமா கிடைச்சது. ஜெனரல் மில்ஸ், டார்கெட் ஃபவுண்டேஷன், இப்படி பெரிய நிறுவனங்கள் நன்கொடை கொடுப்பாங்க. நான் ராகமாலாவை லாப நோக்கற்ற நிறுவனமா தொடங்கினப்ப அதுக்கு வரவேற்பு இருந்தது. ஏன்னா நான் சொன்னதை சொன்னபடி செய்வேன். மினசோட்டாவின் சின்ன சின்ன ஊர்களில கூட நான் நடனம் சொல்லிக் கொடுத்திருந்தேன். அந்த அளவு என் மீது நம்பிக்கை. கிரேட். இப்ப இங்க நிறைய இந்தியர்கள் இருக்காங்க. அதுவும் விரிகுடா பகுதியை மினி இந்தியானே சொல்லலாம். நான் வந்து 4 ஆச்சு. நான் என் கணவர்கிட்ட ஏதோ அமெரிக்கான்னு சொன்னீங்க, ஆனா இந்தியா மாதிரியே இருக்குன்னு சொல்வேன். ஆனா நீங்க ஸ்கூல் ஆரம்பிச்சப்ப அவ்வளவா இந்தியர்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாம். ஸ்னிக்தா, நீங்க இங்க இருக்கிற மாணவர்களுக்காக சொல்லி கொடுக்கற வழிமுறையில ஏதாவது மாறுதல் செஞ்சீங்களா? இங்க வளர்ந்த நம்ம குழந்தைகளாகட்டும், அமெரிக்க குழந்தைகளாகட்டும், அவங்களுக்கு நம்ம புராண கதைகளை புரிய வச்சு ஆட வைக்கிறது கஷ்டம். பக்தி பாவமோ அல்லது வேற எந்த பாவமோ அதுல கொண்டு வரது கஷ்டம். அதை சொல்லித்தரத்தான் அதிக நேரம் எடுத்தது. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நிறைய அமெரிக்கர்களும் பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து இங்க வர இளைஞர்களும் குழந்தைகளும் இங்க இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. டான்ஸும் அதுல ஒண்ணு. பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு கலாச்சார வகுப்பு, தாய்மொழி வகுப்புன்னு பல வகுப்புகளுக்கு அனுப்புறாங்க. நாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து ஆடணும். இல்லைன்னா சொல்லி கொடுக்கறதை அப்படியே வெளிப்படுத்த நல்ல நடிகரா இருக்கணும். அதனால இங்க சொல்லி கொடுக்கற முறை வேறையாதான் இருக்கணும். ஆனா இப்ப இந்தியாவில கூட குழந்தைகளுக்கு நம்மோட ஆழமான தத்துவங்களோ புராணங்களோ அவ்வளவா தெரியறது இல்ல. நாமெல்லாம் அங்க இருந்தப்போ சடங்குகளோ விழாக்களோ கோவில் போறதோ எல்லாம் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா இருந்தது. யாரும் தனியா சொல்லி கொடுக்கல. அதை இங்க கடைபிடிக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, குழந்தைகள் நீச்சல் குளத்துல 200 சுற்று நீச்சல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு அடவு கத்துக்கிட்டு ஆடுறதுக்கு அவங்களுக்கு தெம்பு இருக்கிறது இல்ல. நான் சில சமயம் இப்படி நீஞ்சினா செத்துடுவீங்கன்னு சொல்றதுண்டு. நிறைய குழந்தைகள் டான்ஸ் கத்துக்க வர்றது கலை ஆர்வத்திலேயா அல்லது கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிற எண்ணத்திலேயான்னு தெரியல. அதனால நாட்டியம் சொல்லி கொடுக்கறது டான்ஸ் கம்பெனி நடத்துறதை விட கஷ்டமான காரியம். நாட்டியம் சொல்லி கொடுக்க நிறைய உழைப்பு தேவையா இருக்கு. ஆனா டான்ஸ் கம்பெனின்னு பார்த்தா அதுல இந்த கலையை விரும்பி ஈடுபாட்டோட கத்துக்கிட்டு புதுமை படைக்க ஆசைப்படும் குழு ஒண்ணு இருக்கும். 10 to 11 அவங்க செய்யறது இல்ல, இந்த ஒரு வேலையை மட்டுமே அவங்க செய்யறாங்க. நானும் அப்பர்ணாவும் அலர்மேல் வள்ளிக்கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. எனக்கு வயசு 61. ஆனா நாங்க அவங்கள மாதிரியே நல்ல தரமா கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உண்மையாகவே உழைச்சு சொல்லித்தரோம். அரங்கேற்றம் எல்லாம் சீக்கிரம் பண்ண வைக்கிறது இல்ல. நல்லா கத்துக்கிட்டு ஒரு நிலையை தொட்டா மட்டுமே அரங்கேற்றம் பண்ண வைப்போம். ஏராளமா மாணவர்களை சேர்த்துக்கிறதும் இல்ல. ஒரு 20 மாணவர்கள் தான் இருப்பாங்க. எங்க கம்பெனில ஒரு 6-7 பேர் இருப்போம். எல்லாருமே நாட்டியம் சொல்லி கொடுப்போம். அடிக்கடி நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் போறதால இங்கே சொல்லி கொடுக்க நேரம் இருக்கிறது இல்ல. இந்தியாவில என்னன்னா ஆசிரியர் தான் எல்லாம். மாணவர்களும் அவங்க சொல்லி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க இது ஒரு வியாபாரமா இருக்கு. வகுப்பு 1 மணி நேரம் தான். ஒருவேளை குரு வராவிட்டால் அந்த வகுப்புக்கு ஏன் பணம் தரணும்னு இங்கே கேட்பாங்க. ஆனா சில சமயம் ஆர்வத்தோட அர்ப்பணிப்போட சில மாணவர்கள் வரும்போது எல்லாம் நல்லா நடக்குது. கிருத்திகா, நமக்கு ஒரு மாணவரோட உறவு 5 வயதிலேந்து தொடங்கி எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு. மற்ற கலைகள், விளையாட்டு, செஸ் இப்படி எல்லாத்தோடையும் நாம போட்டியிட வேண்டியிருக்கு. ஒரு ஆசிரியர் என்கிற முறையில நல்லபடி மாணவர்களுக்கு இந்த கலையை சொல்லி கொடுக்க முயற்சி செய்யறீங்க. ஒரு குருவாக உங்கள் மாணவர்களின் பெற்றோருக்கு என்ன ஆலோசனை கொடுப்பீங்க? 30 வருஷ அனுபவத்துல நான் நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கேன். சில பெற்றோர்கள் குழந்தைகள் இந்த கலையை சிறப்பா கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நல்லா கத்துக்கிட்டு சிறப்பா செய்தவங்க கூட இதையே ஒரு தொழிலாக செய்யணும்னு முன்வரலை. அவங்க கத்துக்கிற பல விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு, அவ்வளவுதான். பெற்றோர்கள் இந்த கலையை விரும்பியோ அல்லது அதை சின்ன வயசுல கத்துக்க முடியாம போன காரணத்தாலேயோ தம் குழந்தைகளாவது கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. பெற்றோருக்கு ஆர்வம் இருந்தாலும் தம் குழந்தைகள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வரணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா டான்ஸ்ல அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. நடனத்துல புதியதா செய்யும் போதோ ஆடும் போதோ சொல்லி கொடுக்கும் போதோ அளவிட முடியாத சந்தோஷம் கிடைக்குது. எங்க குழுவில 7 டான்சர்ஸ் இருக்காங்க. அதுல 5 பேர் அமெரிக்கர்கள். அவர்கள் தவிர நானும் என்னுடைய 2 பெண்களும் தான். நல்லா ஆடுற மாணவர்கள் கூட நான் ப்ரொஃபஷனல் டான்சராக போறேன்னு சொல்றதில்ல. கிருத்திகா, ஓ, உங்கள் பெண்களை பற்றி சொல்லுங்களேன். அப்புறம் நான் சின்ன வயசுலேருந்தே ஆட விரும்பினா அவளுக்கு டான்ஸ் தான் எல்லாம். அதனால வேற எதுலையும் அவ ஈடுபடல. ஆனா அஸ்வினி முதலில் முழு ஆர்வம் காட்டலினாலும் இப்ப தீவிரமா இருக்கா. நாம யாரையும் நாட்டியத்தையே முழு நேர தொழிலா செய்யணும்னு எதிர்பார்க்க முடியாது. தங்களுடைய வாழ்க்கையே நாட்டியத்துக்காக அர்ப்பணிக்க தயாரா இருக்கிற யாராவது கிடைக்கணும்னு நானும் ஆவலா இருக்கேன். ஆனா நாம சொல்லி கொடுக்கற எல்லாருமே இதை ஒரு 2-3 வருஷம் ஏன் 10 வருஷம் கூட ஆடலாம். அதுக்கப்புறம் அவங்க விஷயம் தெரிஞ்ச ரசிகர்களா இருப்பாங்க. கிருத்திகா, நீங்கள் மக்கள் கிட்ட மாணவர்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கலையை ஒரு முழுநேர பணியாக செய்யறதை பார்க்கும் போது அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். பரதநாட்டியத்தை தங்கள் பாரம்பரியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான கலாச்சார வழியா மட்டும் பார்க்காம ஒரு முழுநேர பணியாவும் பார்ப்பாங்கன்னு நம்புறேன். ஆமாம், நானும் அப்பர்ணாவும் இன்றைக்கு இருக்கிற நிலையை அடைய 30 வருஷம் எடுத்துச்சு. 2-3 வருஷத்துல நடக்கல. இது நல்ல கலைன்னு அமெரிக்க ரசிகர் விமர்சகர் கிட்ட சொல்ல இத்தனை வருஷம் ஆச்சு. தரமான நாட்டியத்தை மட்டுமே முழுமனசோட கத்து கொடுக்கும் போது ஒரு நல்ல காரியம் செய்யறோம்னு நான் நினைக்கிறேன். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கடினமாக கூட இருக்கலாம். ஆனாலும் இது உண்மையாவே நல்ல காரியம்தான். ஸ்னிக்தா, இந்த கலையை உங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பது எப்படி இருந்தது? அப்பர்ணாவுக்கு இயல்பாவே இதுல விருப்பம் இருந்தது. இந்த கலைக்குத்தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு அவன் நினைச்சா. இந்தியாவுக்கு போய் வள்ளிகிட்ட நாட்டியம் கத்துக்க விரும்பினான். வள்ளிதான் அவகிட்ட, நீ நாட்டியம் மட்டும் கத்துக்கிட்டா பொருளாதார வெற்றி கிடைக்கும்னு நினைக்காதே, வேற ஒரு பின்பலமும் வேணும், மேல் படிப்பு அவசியம்னு சொன்னாங்க. அதனால அவ கால்டன் காலேஜ்ல பட்டப்படிப்புக்கு போனா. அவ 5 வயசுலேருந்து என் கூட சேர்ந்து நிகழ்ச்சிகள் பண்றா. எங்க கம்பெனியில இணைக்கலை இயக்குனர். நாங்க சேர்ந்து பிராக்டிஸ் பண்றோம், சேர்ந்து ஆடுறோம். ஆனா அஸ்வினி விஷயம் வேற. அம்மாவும் அக்காவும் எப்பவும் சேர்ந்தே இருப்பதை பார்க்கறது 2வது பெண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். 5 வயசுல அவ கத்துக்க ஆரம்பிச்சப்ப அப்பர்ணா அளவுக்கு தீவிரமா எடுத்துக்கல. ஆனா இப்ப அவளும் முழுமையா இதுல ஈடுபடுறா. இப்ப 10-12 வருஷமா அவளும் ஆடுறா, வள்ளிக்கிட்ட நடனம் கத்துக்கிறா. அவளுக்கு சமீபத்துல மெக்னைட் டான்சர் ஃபெலோஷிப் கிடைச்சிருக்கு. தனக்கு வள்ளியை ஒரு உருப்படி பண்ணி தர சொல்லி கேட்டிருக்கா. எங்க கம்பெனில முழு மூச்சா வேலை செய்யறா. அவதான் பப்ளிசிட்டி எல்லாம் பாத்துக்கிறா. குழந்தைகளோட டீனேஜ் பிரச்சனைகளை நான் சந்திச்சதில்லை. அதுல நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஸ்னிக்தா, கேட்க ஆச்சரியமா இருக்கு. ராணி, நான் எப்பவும் குழந்தைகளை வேலைக்கு போகும்போது கூட்டி போவேன். அப்பர்ணாவோட எனக்கு கஷ்டமே இல்லை. ஆனா அஸ்வினி கிருத்திகா மாதிரி தான். நியூயார்க் போய் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு திரும்பி வந்தா இப்ப இங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நடனத்துல முழுமையா ஈடுபட்டிருக்கா. இலக்கை அடைய பல வழிகள் இருக்கு. ஆனா தொடர்ந்து அர்ப்பணிப்போட உழைச்சது அப்பர்ணா கிட்ட கண்டிப்பா தெரியுது. ஸ்னிக்தா, நீங்க அமெரிக்காவில நிறைய நல்ல டான்சர்களும் ஆசிரியர்களும் இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்க பிற வகை நடனங்கள் ஆடுறவங்க கூட இணைந்து நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கீங்க. அது பரதநாட்டியத்தை பொது நீரோட்ட ரசிகர்கிட்ட கொண்டு போக எப்படி உதவியது? இது நல்ல கேள்வி. மற்றவங்களோட இணைந்து செயல்படுறது மட்டுமில்ல, எந்த வழியாக எந்த பொது புள்ளியில் அவர்களை சந்திக்கிறோம் என்பதும் முக்கியம். நாங்கள் ராகமாளிகா தொடங்கி ராபர்ட் பிளையோட மீராபாய் சரிதத்தை நாட்டிய நிகழ்ச்சியா பண்ணோம். முதல் பரிசோதனை முயற்சி அது. ராபர்ட் பிளை தானே தன் கவிதையை வாசிக்க சிதார் தபலா பின்னணிக்கு நான் ஆடினேன். ஒவ்வொரு கவிதையை அடித்தும் மீராபாய் பாடல்களை ஹிந்தியில ஒருவர் பாட அதுக்கு ஆடினேன். கவிதை பாட்டு இப்படி நிகழ்ச்சி அமைந்திருந்தது. பாரம்பரிய நடனம்தான். நான் சிதாருக்கும் தபேலாவுக்கும் ஆடினா பார்வையாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சேன். ஆனா ராபர்ட் பிளை அதுதான் வேணும்னு கண்டிப்பா சொல்லிட்டார். ஏன்னா அது அவரோட குழு. அது மட்டும் இல்ல, மினசோட்டால மினியாபோலிஸ்ல வயலின் மிருதங்கம் புல்லாங்குழல் வாசிக்க யாரும் கிடையாது. இந்தியாவிலேருந்து அழைச்சிட்டு வரணும், அதுக்கு பணம் இல்ல. ஒலிப்பதிவு செய்த டேப் வைத்து நிகழ்ச்சிகள் நடத்துவேன். இந்தியாவிலேருந்து அவ்வளவு பாட்டுகளையும் ஒலிப்பதிவு செய்து எடுத்துட்டு வருவேன். அப்பத்தான் முதன் முதலா பக்கவாத்தியங்களோட பரிசோதனை. ராபர்ட் பிளையின் கவிதை ஆற்றல் மிக்க ஒன்று. அவர் ரொம்ப புகழ் பெற்றவர். அவருக்காகவே பார்க்க வந்தாங்க. இந்திய ரசிகர்களுக்கு மட்டுமே ஆடியிருந்த நான் அதில் அமெரிக்க ரசிகர்களுக்கு ஆடினேன். ஆங்கில கவிதைகள் வாசிக்கப்படவே அவர்களின் நடனத்தை புரிஞ்சு ரசிக்க முடிஞ்சது. புகழ்பெற்ற நடன வடிவமைப்பாளர்களான ஈகோ கோமோ ஆகியோர் பங்கெடுத்த சீசன்ல நானும் நிகழ்ச்சி கொடுத்தேன். அதனால நிறைய பேர் என் நடனத்தை கவனிச்சாங்க. இப்படி செய்யலேனா இத பத்தி யாருக்கும் தெரிய போறதில்லைன்னு புரிஞ்சுகிட்டேன். நான் மினியாபோலிஸ்ல ஆண்டாண்டு காலம் மார்க்கம் வழிமுறையில ஆடிட்டு இருக்கலாம். அதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது. மார்க்கம் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்லல. இங்க எல்லாரும் தினமும் அதைத்தான் ஆடி பழகிறோம். புதுசா என்ன செய்ய முடியும்னு தேட ஆரம்பிச்சேன். ஒன்னொன்னா நிறைய பேரோட இணைந்து ஆடுற வாய்ப்பு வர ஆரம்பிச்சது. மில்வாக்கியோட கோத்தி டான்ஸ் கம்பெனி கூட சேர்ந்து 2 மரங்களின் கதைக்கு ஆடினோம். பாதி பேர் பாமரமும் பாதி ஆலமரமுமா இருக்கிற மாதிரி அரங்க அமைப்பு. ஆலமரத்துக்கு கீழே நடக்கிற கதைகளை நாங்களும், பேர் பாம் மரத்துக்கு கீழே நடக்கிற கதைகளை கோத்தி டான்ஸ் கம்பெனியும் ஆடினோம். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஆடினோம். பில்லி ஹாலிடேயோட த பாடி அண்ட் சோல் ஜாஸ் ப்ளூஸ் பாடல்களுக்கு ஒரு முழு மாலை நேர நிகழ்ச்சி பண்ணினோம். ஆனா எப்பவுமே பரதநாட்டியம் தான். அதோட தூய்மை கெடாம பாத்துக்கிட்டேன். நிறைய இடங்கள்லிருந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சது. ஜப்பானின் டொக்கேட்டோ டைகோ கூட சேர்ந்து த சவுண்ட் அஸ் காட் நிகழ்ச்சி பண்ணினோம். வேதங்களிலிருந்தும் பக்தி பாடல்கள் இருந்தும் கடவுளை நாதமாக விவரிக்கிற வரிகளை எடுத்து ஆடினோம். இதுல ஜப்பானிய டைகோ ட்ரம்மர்ஸ் நம்ம தாளங்களை ரிதம் கத்துக்கிட்டு வாசிச்சாங்க. சில சமயம் நாங்க அவங்களோட தாளக்கட்டுக்கு ஆடினோம். இதை 2 கலைகளுக்கு 2 கலைஞர்களுக்கு இடையிலான உரையாடல்னு சொல்லலாம். ஸ்னிக்தா, வெரி இன்ட்ரெஸ்டிங். இரண்டு வாரம் முன்னால 1001 புத்தாஸ் தி ஜேர்னி ஆஃப் த காட் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்தோம். அதுக்கான இன்ஸ்பிரேஷன் கியோட்டோவில் சாஞ்சுசான் ஜெண்டோ கோவிலுக்கு போன போது வந்தது. அங்கே 28 இந்து காவல் தெய்வங்களின் உருவங்கள் இருக்கு. சிவன், பிரம்மா, சரஸ்வதி, கருடன், வாயு, வருணன் எல்லா உருவங்களும் இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் டைகோ ட்ரம்மர்ஸ், சண்டைவாதியக்காரர்கள், தென்னிந்திய இசைக்கருவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா இசை உருவாக்கினோம். நாங்கள் அந்த உருவங்களாகவே மாறினோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவரவர் துறையில் மிக தேர்ந்தவர்களின் கூட்டு முயற்சி இது. ஆரம்ப காலத்தில் எல்லாரையும் நம்ம கலை போய் அடையணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ நம்ம கலை கலாச்சார தத்துவ உலகத்துக்குள்ளே அவங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். போன 5 வருஷமாக வித்தியாசமான முயற்சிகள் பண்ணுறோம். இந்தியாவின் வரலி சித்திரங்கள், சங்க பாடல்கள், கோலம் இவற்றின் உதவியோடு இந்த பூமி புனிதமானதுங்கிற பழமையான நம்பிக்கையை சொல்கிறோம். தத்துவங்களை, பரதநாட்டிய பாரம்பரியத்தை மாற்றாமல் புதுமையாக சொல்கிறோம். சில சமயம் ஆங்கில கவிதைகளை உபயோகிக்கிறோம். இப்படித்தான் அமெரிக்க பார்வையாளர்களுக்கு இந்த கலையில் ஆர்வம் வரவைக்க முடியும். தொடரும். கிருத்திகா ராஜகோபாலன் நாட்டியார் டான்ஸ் தியேட்டரின் இணைக்கலை இயக்குநரும் முக்கிய நடனமணியும் ஆவார். இவர் நடன வடிவமைப்பில் தேர்ச்சி பெற்றவர் என்பதோடு 200 மேல் தனி நடன நிகழ்ச்சிகளும் வழங்கியுள்ளார். நாட்டியார் நிறுவனர் குரு ஹேமா ராஜகோபாலன் அவர்களின் மகளும் மாணவியும் கூட. இவரை பற்றி மேலும் அறிய natya.com காணலாம். ஸ்னிக்தா வெங்கடரமணி தேர்ந்த பரதநாட்டிய கலைஞர், கர்நாடக இசைப்பாடகர், நடிகர் என பல பெருமைகள் கொண்டவர். பத்மஸ்ரீ டாக்டர் சரோஜா வைத்தியநாதன் அவர்களிடம் மிகச் சிறு வயதிலிருந்தே பரதநாட்டியம் பயின்றார். இந்தியன் கவுன்சில் ஆஃப் கல்ச்சரல் ரிலேஷன்ஸின் அங்கீகரிக்கப்பட்ட கலைஞர் என்ற வகையில் பல நாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் வழங்கியுள்ளார். இவரை பற்றி மேலும் அறிய artindia.net/snigdha.html. எங்கள் குரு அலர்மேல் வள்ளி 1994 நானும் அப்பர்ணாவும் ஆடின வீடியோ பார்த்தேன். அப்பர்ணாவுக்கு 8 வயசாக இருந்தப்ப வள்ளி சொல்லி கொடுத்த ஒரு வர்ணத்தை ஆடியிருந்தா. அதையே போன ஜனவரியில் மியூசிக் அகாடமியில் வள்ளி ஆடினா. அவளோட வளர்ச்சி அபரிமிதமானதுன்னு தெரிஞ்சது. அந்த நடனம் எங்களை அசர வச்சுது. அவங்க படைப்பாற்றல், நடனமைப்பு இதையெல்லாம் பார்த்து எங்கள் வியப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ அவங்க எங்களுக்கு நண்பர், வழிகாட்டி எல்லாம். ஆரம்பத்தில் அவங்க குரு மட்டும்தான். அவங்கள 1983 தெரியும். இந்த 30 வருஷத்தில் அவங்க நல்ல சிநேகிதி ஆயிட்டாங்க. அவங்க என்னை விட 4 வயசு சின்னவங்க. ஒரு தரம் நாங்களும் அவங்களும் ஒரே விமானத்தில் இருந்தோம். ஆம்ஸ்டர்டாமில் பார்த்தோம். ஐரோப்பாவில் 8 நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு இந்தியா திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. மும்பையில் இறங்கினதும் அவர்களுக்கு நிகழ்ச்சி இருந்தது. நான் சோர்வாக இருக்கு, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கும் போதெல்லாம் அவங்கள நினச்சிப்பேன். எவ்வளவு கடின உழைப்பாளி. அப்பர்ணாவுக்கு வள்ளி தான் எல்லாம். தன் துறையில் முதலிடத்தில் இருக்காங்க. நிறைய புகழ் இருந்தாலும் இன்னைக்கு எந்த நிகழ்ச்சி பண்ணினாலும் அதுதான் முதல் நிகழ்ச்சி மாதிரி உழைக்கிறாங்க. இதெல்லாம் குரு கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள். எதை செய்தாலும் 100% செய்வாங்க. அப்பர்ணாவுக்கும் எனக்கும் வழிமுறைகள் வேற வேற. எனக்கு ஒரு ஐடியா வந்தா நான் அதை முழுசா கற்பனை பண்ணி பார்ப்பேன். அப்புறம் அதுல அப்பர்ணா ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனிச்சு நேத்தியா வர வரைக்கும் வேலை செய்வா. இது அவ வள்ளிகிட்ட இருந்து கத்துக்கிட்டா. அதுதான் ஒரு குருவோட அடையாளம். நாம அவங்க உயரத்தை எட்டி பிடிக்கவே முடியாது. அவங்கள ஒரு வியப்போட தான் பார்க்க முடியும். அவங்க கிட்ட கத்துக்கிட்ட ஒவ்வொன்றும் ஒரு அகராதி மாதிரி. அதிலே இருந்து அடுத்த உருப்படியை நாம படைக்கலாம். புதிதாய் முளைக்கும் நடனப்பள்ளிகள். இந்தியாவில் இன்றைக்கு ஒவ்வொரு தெருமுனையிலையும் ஒரு நல்ல நாட்டிய பள்ளி இருக்கு. 5-6 வருஷம் அதில் கற்றுக்கிட்ட ஒருத்தர் அமெரிக்கா போய் ஸ்கூல் தொடங்கலாம்னு வராங்க. இதை தப்புன்னு சொல்லலை. ஏன்னா நானே அப்படித்தான் தொடங்கினேன். கற்றுக் கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் வராங்க. உண்மையாகவே நல்ல தரமான கலையைத்தான் சொல்லித்தராங்களா? நிறைய பேர் எங்கள் அத்தை டான்சர், சகோதரி டான்சர், எவ்வளவு அழகான நடனம், அழகான உடைகள் அப்படின்னு சொல்லதே கேட்கிறோம். ஆனால் இப்படி வர்றதுனால இந்த கலைக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கலையிலேயே தீவிரமாக மூழ்கி நல்லா சொல்லி கொடுக்க எத்தனையோ சிறந்த கலைஞர்கள் இங்கே இருக்காங்க. ஏதோ தெரிஞ்சதை சொல்லி கொடுக்குறவங்களும் நிறைய இருக்காங்க. நுணுக்கங்களை சரியாக கற்றுக்காத ஒரு குழந்தை ஆடுறதை பார்க்கிற ஒருத்தர் இதுதான் இந்திய நடனம்னு நினைக்கிற அபாயம் இருக்கு. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.